Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are not seeking to communicate knowledge to you.
உங்களுக்கு அறிவை போதிப்பதற்காக நாங்கள் முயற்சிக்கவில்லை.
But life.
ஆனால் ஜீவனை உங்களுக்கு போதிப்பதற்காக.
It's good to study the Bible.
வேதத்தை படிப்பது நல்லது.
But if you get the facts of the Bible in your head, that doesn't help you.
ஆனால் வேதத்தினுடைய கூற்றுகள் மட்டும் நம்முடைய தலையிலே போய்விட்டால் அதிலே பிரயோஜனம் இல்லை.
We can know the answers to many questions of facts in the Bible.
வேதத்திலே கேட்கப்படுகிற அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்.
If you have a Bible quiz competition,
ஒரு வேத வினாவிடை போட்டி நடக்கிறது என்றால்,
Satan will always get the first prize.
சாத்தான் எப்பொழுதுமே முதல் பரிசு வாங்குவான்.
What does it prove?
அது எதை நிரூபிக்கிறது?
He knows the facts of the Bible.
வேதத்தினுடைய உண்மைகள் அவனுக்கு தெரியும்.
He's a clever person.
அவன் ஒரு புத்திசாலி.
He's got a good memory.
நல்ல ஞாபக சக்தி
இருக்கிறது. But it doesn't say anything about his character.
ஆனால் அது அவனுடைய தன்மையை குறித்து ஒன்றும் சொல்லுவதில்லை.
It's good to know the facts of the Bible.
வேதத்தினுடைய உண்மைகளை அறிவது நல்லதுதான்.
But don't think because you can win a Bible quiz competition your character is good.
வேத வினாவிடை போட்டியிலே நான் முதல் பரிசு வாங்க முடியும் என்பதனாலே உங்களுடைய குணாதிசயம் தன்மை நல்லதா இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம்.
That only proves your brain and your memory are good.
அது உங்களுடைய மூளையையும் அதனுடைய நினைவு திறமையையும் தான் அது நிரூபிக்கிறது.
Better to know a little bit of the Bible and apply it to your life.
கொஞ்சம் அறிந்திருந்தாலும் அதை வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக அறிந்திருப்பது
நல்லது. We are not speaking words of knowledge but words of life.
ஆகவே நாங்கள் அறிவின் வார்த்தைகளை பேசவில்லை, ஜீவனின் வார்த்தைகளை பேசுகிறோம்.
So with that in mind, let's turn to 2 Chronicles chapter 20.
இதை மனதில் வைத்தவர்களாய் 2 Chronicles 20 திருப்புவோம்.
That comes after the books of Kings.
ராஜாக்கள் புத்தகத்துக்கு அடுத்து வருகிறது.
2 Chronicles 2. And here we read of a king called Jehoshaphat.
இங்கே யோசபாத் ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Jehoshaphat was one of the kings of Judah.
யோசபாத் ராஜா யூதாவின் ராஜாக்களில ஒருவன்.
And he faced a situation where lot of enemies came to fight against him.
அவனோடு சண்டை பண்ண முடியாக நிறைய சத்துருக்கள் அவனை சுற்றி வந்து விட்டார்கள்.
There are many things we can learn from these Old Testament examples.
பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் உள்ள மாதிரிகளிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
Covenant has been abolished by God.
பழைய உடன்படிக்கை தேவனாலே நீக்கப்பட்டு விட்டது.
Covenant that he made with Israel.
இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கை.
Now we are in a new covenant established by Jesus Christ with us.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்.
But the Old Testament has not been abolished.
ஆனால் பழைய ஏற்பாடு நீக்கப்படவில்லை.
These 39 books of the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 39 புத்தகங்கள்.
There are a lot of instruction for us.
அது நமக்கென்று நிறைய போதனைகளை வைத்திருக்கிறது.
And we can learn many lessons from them.
இதிலிருந்து அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
Learn lessons from the mistakes that people made.
ஜனங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும்.
And the good things that people did.
ஜனங்கள் செய்த நல்ல காரியங்களிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும்.
The certain people how they glorified God.
எப்படி தேவனை தங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் மகிமைப்படுத்தினார்கள் என்று கற்றுக்கொள்ள முடியும்.
So here is one example like that.
ஆகவே அதுபோல இங்கே ஒரு உதாரணம் இருக்கு.
Here is something good that we can learn from the life of Jehoshaphat.
யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
Later on in his life he backslid and there's some bad things that we can learn from his life also.
வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே அவன் பின்வாங்கி போனான். அது ஆகவே கெட்ட காரியத்தையும் நாம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்ள முடியும்.
The kings of Judah, there are good things and bad things we can learn.
யூதா ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே அனைவருடைய வாழ்க்கையிலே கெட்ட காரியமும் நடந்திருக்கிறது, நல்ல காரியங்களும் நடந்திருக்கிறது.
In fact Jehoshaphat made a mistake earlier in his life.
யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியில் ஒரு தவறு செய்தார்.
Read about that in chapter 18 where he joined up with that wicked king Ahab.
ஆகாப் என்கிறதான கெட்ட ராஜாவோடு கூட, துன்மார்க்கமான ராஜாவோடு கூட அவன் கைகோர்த்து கொண்டதை வாசிக்கிறோம்.
A prophet came and rebuked him.
ஒரு தீர்க்கதரிசி வந்து அவனை கடிந்து
கொண்டார். He was humble enough to receive that rebuke.
அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் தாழ்மையுள்ளவனாக இருந்தான்.
That was good.
அது நல்லது.
And because he was humble enough to receive that rebuke,
அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தாழ்மையுள்ளவனாக இருந்தவன்
he changed his ways.
அவன் தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொண்டான்.
And here we read,
இங்கே நான் வாசிக்கிறேன்,
something good happened.
நல்ல ஒரு காரியம் நடந்தது இந்த அதிகாரத்தில்.
Chapter 19 verse 4 it says he brought people back to the Lord.
19 அதிகாரம் 4 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் ஜனங்களை பிதாக்களுடைய தேவனை கர்த்தருக்கு திரும்ப பண்ணினான்.
And now in chapter 20
20 அதிகாரத்தில்
we find when all this good things are happening there are problems also.
இப்படி நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே வரும்பொழுது பிரச்சனைகளும் வருகிறது.
As long as we are disobedient to God and serving the devil doesn't trouble us.
நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் பிசாசனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கும் பொழுது பிசாசு நம்மை தொந்தரவு செய்ய
மாட்டான். When we try to bring people to the Lord like Jehoshaphat did, then the devil begins to trouble such a man.
யோசபாத் செய்தது போல நாம் ஜனங்களை தேவனுடைய வழிநடத்தும் பொழுது யோசபாத்தை தொந்தரவு செய்தது போல.
And so we read in chapter 20,
20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்,
a report came, a great multitude is coming against you.
ஏராளமான ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக வருகிறார்கள் என்று அறிக்கை வந்தது.
And it says very plainly and honestly in verse 3 that Jehoshaphat was afraid.
யோசபாத் பயந்தான் என்று சொல்லி மிகவும் வெளிப்படையாக நேர்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது.
The Bible is very honest.
வேதமானது மிகவும் நேர்மையாக இருக்கிறது.
And you also may face situations where you have a great multitude of problems coming against you and you may be afraid.
உங்களுக்கும் கூட இது போல சூழ்நிலை வரலாம், திரளான பிரச்சனைகள் வருகிறது, அந்த நேரத்தில் நீங்கள் பயந்து விடலாம்.
We live in a world where many things can cause fear in our heart.
நம்முடைய உள்ளத்திலே பல காரியங்கள் பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
What should we do when that fear comes into our heart?
ஆனால் அந்த பயம் உள்ளத்திலே வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
Fear and faith are opposites.
பயமும் விசுவாசமும் நேர் எதிரடியாக இருக்கிறது.
When faith comes into our heart, fear goes out.
விசுவாசம் உள்ளத்திலே வரும்பொழுது பயம் போய்விடுகிறது.
When fear comes into our heart, faith goes out.
பயம் உள்ளே வரும்பொழுது விசுவாசம் வெளியே போய்விடுகிறது.
Satan knows that.
சாத்தானுக்கு அது தெரியும்.
And that's why he always tries to put fear into your heart, because he knows that way he can drive faith out of your heart.
ஆகவே தான் இப்படி விசுவாசத்தை உள்ளே இருந்து வெளியே விரட்டி விடலாம் என்று எண்ணி எப்பொழுதுமே பயத்தை உள்ளே போட்டுக்கொண்டே
இருக்கிறார். He knows that if you have faith, you can accomplish great things in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருந்தால் பெரிய காரியங்களை நீங்கள் சாதித்து விடுவீர்கள் என்பதை அவன் அறிந்திருக்கிறான்.
What does he do?
அவன் என்ன செய்கிறான்?
He can't drive that faith out.
அந்த விசுவாசத்தை வெளியே அனுப்ப முடியாது.
He puts fear into your heart.
பயத்தை உள்ளே வைக்கிறான்.
And he knows that faith will automatically go.
விசுவாசமானது தானாகவே வெளியே போய்விடும் என்று அறிந்திருக்கிறான்.
We must not be ignorant of Satan's scheme.
ஆகவே சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது.
When fear comes,
பயம் வரும்பொழுது,
you know that Satan is trying to drive faith out of your heart.
சாத்தான் உங்களுடைய உள்ளத்திலிருந்து விசுவாசத்தை விரட்ட ஆரம்பிக்கிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும்.
Jehoshaphat did what was wise.
யோசபாத் ஞானமான ஒரு காரியத்தை செய்தான்.
What did he do when this fear came?
பயம் வந்தவுடன் என்ன செய்தான்?
He got this report.
அவனது அறிக்கையை
வாங்கினான். Great multitude is coming against your country.
திரளான ஜனங்கள் உன்னுடைய நாட்டுக்கு விரோதமாக வருகிறார்கள்.
Not one or two people.
ஒன்று இரண்டு பேர் அல்ல.
What, one or two problems?
ஒன்று இரண்டு பிரச்சனைகள் அல்ல.
Problem here, problem there, problem the other place.
இங்க ஒரு பிரச்சனை, அங்க ஒரு பிரச்சனை, அங்க ஒரு பிரச்சனை.
Jehoshaphat turned his attention to seek the Lord.
யோசபாத் கர்த்தரை தேட தன் முகத்தை திருப்பினான்.
And he did another very good thing.
இன்னொரு நல்ல காரியத்தை
செய்தான். He said, let us fast and pray.
நாம் உபவாசித்து ஜெபிப்போம் என்று சொன்னான்.
You know, sometimes we need to learn to do that.
சில சமயத்தில் நாம் இதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்.
Sometimes ask, what is the purpose of fasting?
உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள்.
Let me tell you the answer to that.
அதற்கு பதிலை சொல்லுங்க.
Even if I did not know the reason, I would still do it because Jesus said it is a good thing to do.
எனக்கு காரணம் தெரியாவிட்டால் கூட நான் உபவாசிப்பேன் என்று சொன்னால் இயேசு அதை செய்ய சொல்லியிருக்கிறார்.
But I think it speaks of the intensity with which we decide to seek the Lord.
நாம் தேவனை தேடக்கூடியதான முழு ஒரு கருத்தோடு கூட தேடக்கூடியதான ஒரு நிலைமையை காண்பிக்கிறது.
And Jehoshaphat did another good thing.
யோசபாத் இன்னொரு காரியத்தை
செய்தார். He gathered a number of people together.
அவன் நிறைய பேரை கூட்டினான்.
And said, let's all seek the Lord together.
நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னான்.
And he led them in prayer.
அவர்களை ஜெபத்துக்குள்ளாக நடத்தினான்.
Best thing to do when fear comes into your heart.
பயம் உள்ளத்திலே வரும்பொழுது செய்ய வேண்டிய சிறந்த காரியம்.
Seek God yourself.
நீங்களாகவே தேவனை தேடுங்கள்.
If you can, get somebody else also to pray with you.
முடிந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் உங்களோடு கூட வந்து ஜெபிக்க முடியாது.
Maybe your wife, maybe your husband.
உங்களுடைய புருஷனா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம்.
Or maybe your children. Sometimes children have more faith than the parents.
சில சமயத்திலே பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகளுக்கு அதிக விசுவாசம் இருக்கிறது. பிள்ளைகளை கூட கூட்டி ஜெபிக்கலாம்.
And then anyway, he gathered these people.
இங்கே அவன் ஒரு சில ஜனங்களை கூட்டுகிறான்.
And then here is one of those few Old Testament prayers that is described in full.
இங்கே முழுமையாக பழைய ஏற்பாட்டு ஜெபங்களில் உள்ள ஒரு சில ஜெபத்தை போல இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
It's not a very big prayer.
பெரிய ஜெபம் அல்ல.
In fact, you can pray the whole prayer in a couple of minutes.
ஒரு சில நிமிடங்களிலே இந்த முழு ஜபத்தையும் செய்து விடலாம்.
But see the content of what he prayed.
அந்த ஜபத்தினுடைய கண்டென்ட்
பாருங்க. It's a great example.
அது மிகப்பெரிய ஒரு மாதிரி.
First of all, he said,
முதலாவதாக,
Lord, you aren't you God in the heavens?
ஆண்டவரே, நீர் பரலோகத்தின் தேவன் அல்லவா?
Just like Jesus taught us to pray, our Father who art in heaven.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல.
Jehoshaphat could not call him Father.
யோசபாத் அவரை தகப்பனே என்று அழைக்கவில்லை.
We can.
நாம் அப்படி கூப்பிடலாம்.
But he acknowledged that he is ruling over all the kingdoms of the nations.
ஆனால் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் என்பதை அவன் ஒத்துக்கொண்டான்.
Power and might are in your hand.
வல்லமையும் பராக்கிரமும் உடைய கரத்திலே
இருப்பது. Nobody can stand against you.
ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது.
Why was he saying all that?
ஏன் இவைகளை எல்லாம் சொல்கிறான்?
He was not telling God facts which God did not know.
தேவன் தெரியாத ஏதோ ஒரு சில காரியங்களை தேவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை.
He was saying that to say, Lord, this is my faith in you.
ஆண்டவர், இதுதான் உம்மீது நான் வைத்திருக்கிற விசுவாசம் என்பதை சொல்லுகிறான்.
You know, the Bible says what we believe in our heart, we must confess with our mouth.
இருதயத்திலே நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம்
சொல்கிறது. If you believe in your heart and confess with your mouth Jesus Christ is Lord, you'll be saved.
இருதயத்திலே விசுவாசித்து கர்த்தரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று உன் வாயினாலே அறிக்கை செய்தால் நீ இரட்சிக்கப்படுவாய்.
You can't keep, it's not enough to keep it in the heart. It must be confessed with the mouth.
உள்ளத்தில் இருந்தால் போதாது, அது வாயினால் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
Says that in Romans chapter 10.
ரோமர் 10 அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம்.
Jehoshaphat was confessing with his mouth what was the faith he had in his heart.
ஆகவே யோசபாத் உள்ளத்திலே இருந்த விசுவாசத்தை வாயினாலே அறிக்கை செய்கிறார்.
Lord, you got all power.
ஆண்டவரே, எல்லா வல்லமையும்
No one can stand against you.
உமக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது.
When we confess that with our mouth,
இதை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது,
it strengthens our own faith.
அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்.
More than if we just think it in our mind.
மனதிலே எண்ணுவதை பார்க்கலாம் அதிகமாக.
You know, there's a tremendous power. in speaking words of faith.
விசுவாச வார்த்தைகளை பேசுவதிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது.
Than just thinking thoughts of faith.
விசுவாச எண்ணங்களை சிந்திப்பதை காட்டிலும் பேசுவதிலே அதிக வல்லமை இருக்கு.
I thought about this in relation to casting out demons.
பிசாசுகளை விரட்டுகிற காரியத்தை குறித்து நான் எண்ணி பார்த்திருக்கிறேன்.
When I have confronted demon possessed people.
பிசாசு பிடித்தவர்களை நான் பார்க்கும் பொழுது
I have never been able to cast out a demon by just thinking in my mind.
என்னுடைய மனதிலே மட்டும் நான் எண்ணி பிசாசை விரட்ட முடியாது.
Supposing I think in my mind, Satan, I resist you, get out of this person.
சாத்தானே உன்னை எதிர்க்கிறேன், இந்த ஆளை விட்டு ஓடிவிடு என்று என் மனதிலே மட்டும் நினைக்கிறேன்.
That's not what I do.
நான் அப்படி செய்வதில்லை.
I speak.
நான் பேசுகிறேன்.
Get out of that person in Jesus' name.
Yes, in Namathrala, we need to really go.
That's what Jesus did.
Yes, that is what he did.
He didn't just think.
Yes, he spoke. Our person.
And we must. That's what Jehoshaphat did. He spoke words of faith to God.
Jehoshaphat, Devarathile, Viswasa Varthigalai Pesinan.
Jesus said, Father, I thank you that you hear me always.
Yappuram enirin jabathe kerkirabdinala mukka nandri endu Yesu
seyathunna. Good to say things like that.
Ippidipatta kaarangalai
Jehoshaphat said that.
Jehoshaphat adai cheidan.
And then, again, this is all to strengthen his own faith.
Idellam avanude sonda viswasathai balapaduthum mudiyaga.
To say things to God to strengthen our own faith.
Nammude sonda viswasathai balapaduthum mudiyaga Devarathile arikai seivathu nalladhu.
First of all, to state facts concerning where he is and who he is and what is great control of the universe.
Devan enge irukkar avar yaar indha ulagathai kattupaduthugiravar enna seidhu kondukkar endrai patri arikki eduvathu nalladhu.
Second thing to strengthen our faith.
Irandavathu nammudaiya viswasathai balapaduthum mudiyaga.
Look back to the past and see the wonderful things God did for us in past years.
Kadantha aandugalile devan namakku seidha arpadhamana kaariyangalai arikki seivathu nalladhu.
Lord,
andavare,
what all fantastic things you have done for us in the past. You gave this land to the descendants of Abraham in the past.
கடந்த காலங்களிலே நீர் எவ்வளவு அற்புதங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீர். இந்த தேசத்தை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுத்திருக்கிறீர்.
And they lived here and they built a sanctuary for you.
அவர் இங்கே வாசம் பண்ணி இங்கே உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார்கள்.
And then the third thing to strengthen our faith.
நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்த மூன்றாவது காரியம் என்னவென்றால்
remind God of his promises in his word.
தேவனுடைய வார்த்தையிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு நினைவூட்டுவதாகும்.
That's what he said.
அதை தான் அவர் சொல்கிறார்.
Here if evil comes or judgment comes and if they cry to you, you said you will hear and deliver us.
சீமே வரும்பொழுது நியாய தீர்ப்பு வரும்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடும்பொழுது நீர் அவர்களை விடுவிப்பீர் என்று சொல்லியிருக்கிறீரே.
No, that is your promise.
ஆண்டவரே, இதுமுடைய வாக்குத்தத்தம்.
When built this temple,
சாலமோன் ஆலயத்தை கட்டினபொழுது
you said you would deliver us if we stood here and prayed to you.
இங்கே இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே.
Three things he did to strengthen his faith.
அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்த முடிய மூன்று காரியங்களை
செய்தார். One, he looked at proclaimed where God was.
ஒன்று, தேவன் எங்கே இருக்கிறார் என்பதை அவன் அறிக்கை செய்தான்.
Second, he looked back to the wonderful things God did in the past.
Devan kadanda kaalangalil seidha arpadhamana kaariyangalai avan arikkinaan.
Then he claimed the promises.
Mundravathu vaakkuthathai avan vaithu jabithaan.
Then he came to the fact of the situation now.
Piragu ippozhudhu irukkakoodiya soonalaiyukkulaga varugiraan.
And he says, Lord,
andavare,
you didn't allow these people to occupy us, to defeat us in the past.
Indha janangal kadanda kaalangalil engalai thorkadikka neer anumathikkavillai.
Now see, they are coming to fight against us.
Ippozhudhu engalukku virodhamai sandai poda varugiraargal.
So that's the next thing we got to do.
ஆகவே நாம் இதை இரண்டாவது
here is the problem.
அடுத்த காரியம் இதை தான் செய்யணும். ஆண்டவரே தான் பிரச்சனை.
He didn't tell God how to solve the problem.
இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லவில்லை.
He don't have to tell God how to solve any problem.
ஆகவே இந்த பிரச்சனையும் இப்படி தான் தீர்க்க வேண்டும் என்று தேவனிடத்தில் சொல்ல தேவையில்லை.
He tell the problem to God.
தேவனிடத்தில் பிரச்சனையை சொல்லுங்கள்.
It says in whenever there's any problem don't be anxious but in everything by prayer and supplication make your request known to God.
ஆகவே உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம்.
Don't tell God how to solve the problem.
எப்படி பிரச்சனையை தீர்ப்பது என்ற வழியை தேவனுக்கு சொல்ல
வேண்டாம். Do this and he should make him do this or make him do that.
இந்தால் இப்படி செய்ய சொல்லுங்க ஆண்டவரே, அந்தால் இப்படி செய்ய சொல்லுங்க ஆண்டவரே
எல்லாம் சொல்ல வேண்டாம். God, he'll solve the problem in his way.
தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். அவர் தம்முடைய சொந்த வழியில் பிரச்சனை தீர்ப்பார். ஆனால் உன்னுடைய பிரச்சனை தேவனிடத்தில்
சோ not because he doesn't know it.
ஆண்டவருக்கு தெரியாது என்பதனாலே நீ சொல்லி தான் தெரிய
வேண்டும். He knows everything.
ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும்.
When you say it, you roll that burden onto him, it gets off your chest. It's for your sake that you say.
ஆண்டவரிடத்திலே அந்த பிரச்சனையை சொல்லும்போது அது உன்னிடத்திலிருந்து உருண்டு தேவனிடத்திலே ஓடி விடுகிறது. உனக்காகத்தான் அதை சொல்கிறார்.
That's the reason.
அதற்காகத்தான்.
And then he says,
பிறகு சொல்கிறார்,
three things.
மூன்று காரியங்கள்.
Number one,
முதலாவது காரியம்,
we are powerless, verse 12, before this great multitude.
இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் பலவற்றவர்களா இருக்கிறோம்.
Lord, we have no power.
அதிகமாக
We don't have any wisdom.
எங்களுக்கு ஞானம் இல்லை.
We don't have any power.
எங்களுக்கு பலம் இல்லை.
We don't have any wisdom.
எங்களுக்கு ஞானமும் இல்லை.
Lord, we don't know what to do.
ஆண்டவரே என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை.
Are you in that position today in relation to some problem in your life?
உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையில் இதே போல சூழ்நிலையில் உனக்கு பலம் இல்லை.
You have no wisdom.
ஞானமும் இல்லை.
Great.
நல்லது.
That's a wonderful position to be in.
நீ இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம் அதுதான்.
Lord, I don't know anybody who will help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யறது யார் என்று
தெரியவில்லை. I just don't know what to do in this situation.
இந்த சூழ்நிலையில என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே.
But if you stop there,
அங்கே நின்று விட்டால்,
you'll be discouraged.
நீ சோர்ந்து போவாய்.
That is unbelief.
அது அவிசுவாசம்.
To stop there,
அங்கே நிற்பது அவிசுவாசம்.
You have to say one more thing to solve the problem.
இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும்.
And that is the third thing he said.
அவன் மூன்றாவது காரியத்தை சொல்கிறான்.
But our eyes are on thee.
ஆகையால் என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.
That is the expression of faith.
அதுதான் விசுவாசம்.
We have no power, we have no wisdom.
பலம் இல்லை, ஞானம் இல்லை.
But
ஆனால்
we are trusting you.
உம்மிலே நம்புகிறோம்.
We know you will support us.
நீர் எங்களை தாங்குவீர் என்று அறிந்திருக்கிறோம்.
Amen.
Amen.
Today we will say, we pray that in Jesus name.
இன்றைக்கு நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லலாம்.
That's all he said.
அவ்வளவுதான் அவன் சொன்னான்.
It was an expression of faith.
இது விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடு.
And of helplessness.
உதவியற்ற நிலை.
And God's answer came immediately.
தேவனுடைய பதில் உடனே வந்தது.
In seconds.
ஒரு சில வினாடிகளிலே வந்தது.
While they were standing there.
அங்கே அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுதே.
In verse 14 the Spirit of the Lord came upon one of the prophets there.
அங்கிருக்க தீர்க்கதரிசியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவன் இறங்கினது.
Verse 14.
14th வசனம்.
And God's reply came.
தேவனுடைய பதில் வந்தது.
Listen.
கவனியுங்கள்.
Thus says the Lord.
கர்த்தர் இப்படி சொல்கிறார்.
Verse 15.
15th வசனம்.
Don't fear or be dismayed because of this great multitude.
இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
Because the battle is not yours but God.
யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது.
Is God saying that to you today?
இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரா?
Concerning some situation you are facing?
இன்றைக்கு நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரா?
Don't fear.
பயப்படாதே.
The battle is not yours.
யுத்தம் உன்னுடையதல்ல.
It is God's.
தேவனுடையது.
You know, it's not just the situation you're facing now.
இப்பொழுது நீ சந்திக்கிற சூழ்நிலை மட்டுமல்ல.
Any situation you ever face.
நீ எப்பொழுது சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி.
The battle is not yours.
யுத்தம் உன்னுடையதல்ல.
It's God's.
அது தேவனுடையது.
So it doesn't matter whether you don't have strength or wisdom.
ஆகவே உனக்கு ஞானம் இருக்கிறதா பலம் இருக்கிறதா என்பது ஒரு பொருட்டல்ல.
It's not, you don't have to worry about it.
நீ அதை குறித்து கவலை தேவையில்லை.
Once you put your trust in God and committed your cause to God.
நீ உன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்து விட்டு அவர் மீது காரியத்தை போட்டு விட்டால் அவர் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார்.
Then he said,
பிறகு சொல்கிறார்.
Now this is what you must do.
இப்பொழுது இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும்.
God gives us directions also sometimes.
சில சமயத்தில் தேவன் நமக்கு எந்தெந்த வழியில போக வேண்டும்
என்று சொல்கிறார். Sometimes he says, just leave it to me, I'll handle it.
சில சமயத்தில் என்னிடத்தில் விட்டுவிடு, நான் அதை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். அதோடு காரியம் முடிவடைகிறது.
Sometimes
சில சமயம்
God also gives us directions.
தேவன் எப்படி செய்ய வேண்டும்
என்று சொல்கிறார்.
நாளைக்கு இதை போய் செய்.
He says, tomorrow you go down.
நீ போ.
They will come from that side.
அவர்கள் அங்கிருந்து வருவார்கள்.
And don't worry, you won't have to verse 17, you won't have to fight in this battle.
இந்த யுத்தத்தில் நீங்கள் யுத்தம் பண்ண தேவையில்லை.
Just stand still and see the salvation the Lord will work for you.
நீங்கள் அங்கே சும்மா தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை
பாருங்கள். Again he said, don't fear or be dismayed.
பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
Why? Because earlier in verse 3 Jehoshaphat was afraid.
ஏனென்றால் மூன்றாம் வசனத்திலே யோசபாத் பயந்தான் என்று பார்க்கிறோம்.
Twice the prophet says,
அவன் இரண்டு முறை தீர்க்கதரிசி சொல்கிறான்,
be afraid.
பயப்பட வேண்டாம்.
Don't be afraid.
பயப்பட வேண்டாம்.
Why?
ஏன்?
Because the Lord is with you. Verse 17.
17th வசனம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார்.
You go and face that situation boldly.
இப்பொழுது நீ தைரியமாய் அந்த பிரச்சனையை போய் சந்தி.
Go to the office tomorrow.
நாளைக்கு அலுவலகத்துக்கு தைரியமாய் போ.
Face that situation.
அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை தைரியமாய் எதிர்கொள்.
For people causing a problem to you.
Ange unakku prachanaiyai kodukkapudiya
the Lord is with you.
Kartar edaiduva kartar nodu kuda irukkar.
And Jehoshaphat verse 18 bowed his head.
யோசபாத் தரைமட்டம் குனிந்தார்.
And he with his face to the ground.
அவர் முகம் குனிந்தார்.
And they all fell down and worshiped the Lord.
அவர்கள் எல்லாரும் பணிந்து கொள்ள தாழ விழுந்தார்கள்.
That means they were saying, Lord, we believe.
ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள்.
Thank you for listening to us.
எங்களுக்கு ஜெபத்துக்கு செவி கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி.
Exactly as you say.
நீ சொன்னபடியே நாங்கள் செய்வோம்.
And so the next morning they got up.
அடுத்த நாள் காலையில் எழுந்திருந்தார்கள்.
And Jehoshaphat said to everybody,
எல்லாரிடத்திலும் யோசபாத் சொன்னான்.
Verse 20.
20th வசனம்.
Listen to me.
என்னை கேளுங்கள்.
Put your trust in the Lord.
உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள்.
And you will be established.
அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள்.
Put your trust in his prophets.
அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்.
And for us that means God's word.
நமக்கு தீர்க்கதரிசி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை என்று அர்த்தம்.
The prophets have written in his word.
தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டுள்ளது. அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைங்கள்.
They didn't have Bibles like this those days.
இது போல அவர்களுக்கு அந்த நாளிலே வேதம் இல்லை.
Today we have the prophets.
நமக்கு தீர்க்கதரிசிகள் இங்கே இருக்கிறார்கள்.
Put your trust in God, put your trust in His word.
கர்த்தரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள்.
And you will succeed.
நீங்கள் சித்தி பெறுவீர்கள்.
And then when he discussed with the people,
ஜனத்தோட ஆலோசனை
பண்ணும்போது, this is what we are going to do.
இதைத்தான் நாம் செய்ய போகிறோம்.
Tomorrow the battle is going to start.
நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்க போகிறது.
And you know how we are going to fight this battle?
எப்படி இந்த யுத்தத்தை செய்ய போகிறோம்?
Very different from all other battles we have fought so far.
இதுவரை நாம் செய்த யுத்தத்தை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு யுத்தம்.
Till now we used to send the people with the horses and the spears and the bows and arrows in front.
இதுவரை நாம் முன்னதாக குதிரைகளையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் அனுப்புவோம்.
But now,
இப்பொழுது,
right in front are going to be all the people who know how to praise the Lord.
கர்த்தரை துதிப்பதற்கு அறிந்த ஜனங்கள் எல்லாரும் முதலாவது போக போகிறார்கள்.
The people who really know how to praise the Lord,
உண்மையாலுமே கர்த்தரை துதிக்க அறிந்தவர்கள்,
in pure holy dress,
அவர்கள் பரிசுத்த வஸ்திரத்தோடு கூட,
they will go out in front of the battle. army.
அவர்கள் அந்த சேனைக்கு முன்பாக நடந்து போவார்கள்.
They will keep on saying,
அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டே
இருப்பார்கள், thanks to the Lord,
கர்த்தருக்கு
loving kindness is everlasting,
அவர் கிருபை என்றும் உள்ளது.
What a stupid way, humanly speaking, to go into a battle.
மனுஷிகமான விதத்திலே பார்த்தால் ஒரு யுத்தத்தை செய்வதற்கு எவ்வளவு புத்தீனமான
வழி. No spears, no horses, nothing.
ஈட்டிகள் இல்லை, குதிரைகள் இல்லை.
Just holiness and praise.
பரிசுத்தமும் துதியும் தான்.
He said, just make sure your attire is holy.
நீங்கள் உங்களுடைய வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக்
கொள்ளுங்கள். He said, make sure your heart is clean.
இன்றைக்கு நாம் எப்படி சொல்லலாம், உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கிறது என்று
நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள்.
It's very important.
மிக முக்கியம்.
You know the verse in the Bible which says, worship the Lord in the beauty of holiness.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது.
That means in holy dress.
பரிசுத்த வஸ்திரத்திலே.
That's that meaning of that word.
அதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம்.
That means if you don't have a holy dress, you are coming naked.
பரிசுத்த வஸ்திரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நிர்வாணிகளாக வருகிறீர்கள்.
How many of you go to a church meeting naked?
எத்தனை பேர் சபை கூட்டத்துக்கு நிர்வாணியாய் போவீர்கள்?
Don't you put on a good dress when you go to a Sunday meeting?
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்பொழுது நீங்கள் நல்ல ஆடை அணிந்து போக மாட்டீர்களா? அது நல்லதுதான்.
God says, make sure your inner heart's dress is also equally good.
உன்னுடைய உள்ளான மனிதனுடைய ஆடையும் அதே போல நன்றாக இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு.
You will go to a Sunday service with a dirty, stinking dress, all dirt all over.
நாற்றம் எடுக்கக்கூடிய அசிங்கம் நிறைந்த அழுக்கான சட்டையை போட்டுக்கொண்டு எத்தனை பேர் ஞாயிறு ஆலயத்துக்கு செல்வீர்கள்?
Even the poorest of you will not do that.
உங்களில் இருக்கிற மிகுந்த ஏழை மக்களும் கூட அப்படி செய்ய மாட்டீர்கள்.
But you go before God with a heart that is dirty?
ஆனால் தேவனுக்கு முன்பாக அசுத்தமான இருதயத்தோடு கூட போக முடியுமா?
What's he is praising God then?
அப்பொழுது தேவனை துதிப்பதில் என்ன பிரயோஜனம்?
God doesn't accept it.
தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை.
If I regard iniquity in my heart, the Lord will not even listen to me.
என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் தேவனின் ஜெபத்துக்கு செவி கூட.
Psalm 66:18.
சங்கீதம் 66:18.
So here he says,
இங்கே சொல்கிறார்,
go out and praise the Lord in holy attire. Verse 21.
21 வசனத்திலே பார்க்கிறோம், பரிசுத்தமுள்ள நீங்கள் ஆயுதம் அணிந்தவர்களாய் நீங்கள் முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள்.
With holy dress.
பரிசுத்த ஆடையோடு கூட.
Worship the Lord with a holy dress.
பரிசுத்த ஆடையோடு கூட தேவனை ஆராதியுங்கள்.
Give thanks to the Lord.
தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
And they went and did that.
அவர்கள் போய் அப்படி செய்தார்கள்.
And this is a beautiful verse, verse 22.
22 வசனம் அற்புதமான வசனம்.
When they began singing and praising, the Lord defeated the enemies.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அந்த சத்துருக்களை தோற்கடித்தார்.
They were all defeated, it says.
அங்க எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
And when all many others came up against Israel,
அநேக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின பொழுது,
they were all defeated.
அவர்கள் எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டார்கள்.
And all the enemies were thoroughly defeated and destroyed.
எல்லா சத்துருக்களும் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டார்கள்.
And God even made them fight against each other, verse 23, and destroy each other.
அது மட்டுமல்ல, 21 வசனத்தில் அவர்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று போட்டார்கள்.
And then when Judah came there without any fighting, everybody was killed.
யூதா மனுஷர்கள் எல்லாரும் அங்கே வரும்பொழுது எல்லா சத்துருக்களும்
கொல்லப்பட்டார்கள். They hadn't thrown one spear or fired one arrow.
அவர்கள் ஒரு அம்பை கூட வீசவில்லை, ஒரு ஈட்டியை கூட எரியவில்லை.
That is the most unusual battle you ever read of in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே வழக்கத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் இதைத்தான்.
Many battles in the book of Joshua, Israel won with weapons.
அநேக யுத்தங்களை யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் ஆயுதங்களை வைத்து ஜெயித்தார்.
This one,
இது மட்டும்,
without a single arrow or spear,
ஒரு ஆயுதம் கூட ஒரு அம்பு கூட
இல்லை, praising God,
தேவனை துதித்து மட்டும் வென்றார்.
The reason I pointed this out to you,
நான் இதை உங்களுக்கு சொன்னதனுடைய கருத்து என்ன,
show you the tremendous power in praising God,
தேவனை துதிப்பதிலே இருக்கக்கூடிய மிகுந்த வல்லமையை காண்பிக்கும்படியாக.
Once when the apostle Paul and Silas were in a prison. They just praised God.
Paulum Silavum and the Serechalil Irkumur, the Devon Tuditanga.
They said, Lord, we don't know why we are here in this present.
Undering the Serel Irkum and the Terrell.
Hallelujah, praise God, if this is where you want us to be.
You put it down on Irkum and the Vimina, Andorem Kalelia, Stotram and Sonar.
And God was so delighted with that.
Idle Devon, I think a Santa Shimura,
the whole prison.
Our the Serechalil Arti,
doors opened.
Kadaval Terandan.
And one jailer got saved. How did it
Rachikapatan?
If Paul and Silas sat there grumbling, nothing would have happened.
Paulum Silavum ange ukka murumurthu kondrundal ondrum nadandirukadu.
Learn a lesson.
Oru paarathai kattrukolla.
Praise opens doors.
Thudi kadavulai thirakkum.
Praise defeats enemies.
Thudi sathrukalai muriyadikkirathu.
That's the way God wants you to walk.
Devan ipadi thaan nadakka
virumbugirar. Every situation in your life.
Unde vaazhkil irukkira ovvoru soonalaiyum.
Learn to praise God.
Karthai thudikka kattrukol. Karthai thudikka kattrukol.
Praise God, not just Sundays.
The
enemies are coming like a great multitude.
Praise God.
Because he's on the throne. Remind him of what he's done for you in the past.
Let's pray now.
Let's say, Heavenly Father, help my life to be a life of praise. Praise will open prison doors.
துதி சிறைச்சாலை கதவுகளை திறக்கும்.
I want to be a free person.
நான் விடுதலையானவனாய் இருக்க
விரும்புகிறேன். I never want to be in bondage.
ஒரு காலம் கட்டுகளை
No enemy can conquer me when I praise you.
நான் உம்மை துதிக்கும் பொழுது எந்த சத்துரும் என்னை மேற்கொள்ள முடியாது.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.